planetaudio.org.nz. planetaudio.org.nz.
கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசம் சதங்கையாடும் பாத வினோத
சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன் அன்பர்களே, வணக்கம். இன்றைய தியானம் மாணிக்கம். உலகம் நல்குகின்ற இன்ப துன்பங்களுக்கிடையில் இறைவா, உன் மீது கொண்டுள்ள பேரன்பை நான் என்றும் மாறாது வைத்திருப்பேனாக. குப்பையில் கிடக்கும் பொழுதும், பொன் பெட்டகத்தில் வைத்திருக்கும் பொழுதும், மாணிக்கம் மாணிக்கமே, அன்பு, ஆனந்தம், அமைதி, பொறுமை, இரக்கம் ஆகிய நற்குணங்கள் வாய்க்கப் பெற்றவன் எல்லா நிலையிலும் சான்றோனாக இருக்கின்றான். தன்னை போற்றுவனிடத்தும் தூற்றுபவனிடத்தும் அவன் சான்றோனாய் இருக்கின்றான். மாணிக்கத்துள் ஒளிபோல் மருவி இருந்தானடி, பேசி தொழுமடியார் பேசா பெருமையன் காண் என்பார் பட்டினத்தார்.
போரில் கொல்லப்பட்ட பிறகு யமதர்மராஜன் அவரை மிகுந்த மரியாதையுடன் யமலோகத்திற்கு அழைத்து செல்கிறார். அங்கு அவர் செய்த பல தர்மங்களுக்காக சொர்க்கத்திற்கு அனுப்புகிறார். கர்ணனும் மகிழ்வுடன் சொர்க்கத்திற்கு சென்று அனுபவிக்கிறார். சிறிது காலத்தில் கர்ணனுக்கு பசி எடுக்கின்றது. உடனே அங்குள்ள சொர்க்கவாசிகளிடம் உணவு எங்கே கிடைக்கும் என கேட்டார். அதை கேட்டவுடன் அனைவரும் மிகுந்த திகைப்படைகின்றனர். சொர்க்கத்தில் உள்ளவர்களுக்கு பசி எடுக்காது, ஆனால் உங்களுக்கு ஏன் எடுக்கின்றது என்று திகைத்தனர். சொர்க்கத்தில் நடப்பதை தேவகுரு பிரகஸ்பதி கவனித்துக் கொண்டிருந்தார். அவர் தனது ஞான திருஷ்டியில் அதற்கான விடையை கண்டுபிடிக்கின்றார். கர்ணனிடம் வந்து அவரின் ஆட்காட்டி விரலை சுவைக்குமாறு பிரகஸ்பதி சொல்கிறார். பசியில் இருந்த கர்ணன் அவனின் ஆட்காட்டி விரலை சுவைக்கின்றார். அவரின் பசியும் அடங்கி விடுகின்றது. அது எப்படி, என் ஆட்காட்டி விரல் சாப்பிட்டதும் பசி அடங்கியது என பிரகஸ்பதியிடம் கேட்டார். நீ கர்ணனாக இருந்த போது பொன் பொருளை தானமாக அளிப்பதில் உன்னை போல யாரும் இருந்ததில்லை. ஆனால் நீ அன்னதானம் மட்டும் செய்யவில்லை. ஒருமுறை ஒரு அந்தனர் உன்னிடம் வந்து தன் பசிக்கு உணவு வேண்டும் என கேட்டார். இங்கு அன்னதானம் செய்யவில்லை என்றும் அன்னதானம் செய்யப்படும் இடத்தை உன் ஆட்காட்டி விரலால் காட்டினாய். இதனால்தான் உன் ஆட்காட்டி விரலை சுவைத்ததும் உன் பசி அடங்கியது என்றார் பிரகஸ்பதி. இதை கேட்டதும் கர்ணனின் கண்ணில் கண்ணீர் வந்தது. நேராக யமதர்மனிடம் சென்று, நான் மீண்டும் பூமிக்கு ஒரு பட்சம் 15 நாட்கள் மனித உடலுடன் சென்று அன்னதானம் செய்ய விரும்புகின்றேன், என்னை அனுமதிக்க வேண்டும் என கோரினார். அதற்கு தர்மராஜனும் அனுமதிக்கின்றார். பூலோகத்திற்கு சென்ற கர்ணன் யாரும் அடையாளம் கண்டுகொள்ளாத இடத்தில் அன்னதானம் செய்து தனது நோக்கத்தை நிறைவேற்றினான். 15 நாட்கள் முடிந்த பின்னர் யமதர்மன் வந்து கர்ணனை மீண்டும் சொர்க்கத்திற்கு வருமாறு அழைத்தார். கர்ணனின் செயலை பார்த்து மகிழ்ந்த யமதர்மராஜன் உனக்கு ஒரு வரம் தர விரும்புகின்றேன், என்ன வேண்டும் என கேட்டார். அதற்கு கர்ணன், யமதர்மராஜரே, மனிதர்கள் முன்னோர்களுக்கு கொடுக்கும் திதி என்று உணவு அளிக்க மறந்துவிடுகின்றனர். அதனால் குறைந்தபட்சம் இந்த திதி அன்று அவர்கள் அன்னதானம் செய்வதால் சந்ததி இல்லாத முன்னோர்களுக்கு கூட அது சென்றடைய வேண்டும். கர்ம வினைகளால் பூமிக்கும் சொர்க்கத்திற்கும் அலையும் பித்ருகளுக்கு சென்றடைய வேண்டும் என வரம் கேட்டார். கர்ணனின் இந்த கோரிக்கையை வரமாக அளித்து மகிழ்ந்தார் யமதர்மன். யமன் மகிழ்வுடன் ஒப்புக்கொள்கின்றார். யார் இந்த பட்சத்தில், அதாவது இந்த 15 நாட்களில் உணவு அளிக்கிறார்களோ அவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள். உலகுக்கே சூரியன் சொந்தம் என்பதால் அவரது புத்திரனான கர்ணனும் நமக்கு சொந்தமாகின்றான். அவன் பூமியில் வந்து தர்மம் செய்யும் மகாலய பட்ச காலத்தில் நாம் எல்லோருமே முன்னோர்களை வரவேற்று 14 நாட்களும் தர்ப்பணம் முதலானவை செய்ய வேண்டும். கடைசி நாளான மகாலய அமாவாசை அன்று முன்னோருக்கு பெரும் படையல் படைத்து அதை ஏழைகளுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். மகாலய பட்ச காலத்தில் நம் முன்னோருக்காக விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் முன்னோரின் ஆசி நமக்கு கிடைக்கும். நமக்கு மட்டுமன்றி உலகில் உள்ள பிறருக்கும் பசியின்றி உணவு கிடைக்கும் என்பது ஐதீகம்.
தேடி வந்தேன் அழகா,
செந்தூர் முருகா, தேடி வந்தேன் அழகா, செந்தூர் முருகா, தேடி வந்தேன் அழகா,
செந்தேன் சிரிப்பை சிந்தும் கந்தா கடம்பா,
செந்தூர் முருகா, தேடி வந்தேன் அழகா, செந்தூர் முருகா, தேடி வந்தேன் அழகா.
Thank you. உருகும் அன்பின் உணர்வே பெருகும் உருகும் அன்பின் உணர்வே பெருகும் தேனே மணியே கொண்ட தேடும் தனியே
பார்க்கலாம். கர்ணனை பற்றிய ஏற்கனவே ஒரு பதிவு ஆதன் ஆன்மீகம் இதிகாசங்களின் கதை நிகழ்ச்சியில் இருக்கிறது, அதையும் ஒரு தடவை நீங்க பார்த்துருங்க. கர்ணன் மிக சிறந்த கொடைவள்ளல். கார்த்திகைக்கு பிந்திய மழையும் இல்லை, கர்ணனுக்கு பிந்திய கொடையும் இல்லை என்று சொல்வார்கள். இப்படியெல்லாம் தன் புகழ் பேசப்பட வேண்டும் என்று அவன் விரும்பினான். கொடை குணம் என்பது அவனுக்கு பிறவியிலேயே இருந்ததா என்றால் நிச்சயமாக இல்லை. என்ன கொடுப்பான், எவை கொடுப்பான் என்று இவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான், பொருளும் கொடுப்பான், போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான், இவை யாவும் குறை என்றால் தன்னை கொடுப்பான், தன் உயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே என்று கர்ணனை பற்றி கண்ணதாசன் எழுதுகிறார். மிக சிறந்த கொடைவள்ளல், ஆனால் அந்த குணம் அவனுக்கு பிறவியிலேயே இருந்ததா என்றால் இல்லை. பிறகு எப்படி அவன் கொடை வள்ளல் ஆனான் தெரியுமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரணத்தை காட்டி நம்மை எத்தனையோ பேர் புறக்கணிப்பு செய்திருப்பார்கள். நீ அழகா இல்ல, நீ நல்லா படிக்கல, நீ வசதியான வீட்டுல பிறக்கல, நீ ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிற, உன்னுடைய தோற்றம் சரியில்லை, உனக்கு படிப்பு வரல, உனக்கு திறமை இல்லை, ஏதேதோ காரணங்களை சொல்லி நம்மை மற்றவர்கள் புறக்கணிக்கலாம். ஆனால் ஒரு சிறு வெற்றி வந்து விட்டா, சின்ன வெற்றி போதும், யாரெல்லாம் நம்மை புறக்கணித்தார்களோ அத்தனை பேரும் நம்மை தேடி வருவார்கள். கர்ணன் எல்லோருக்கும் நடந்த ஒரு போட்டியிலே கலந்து கொள்ள போகிறார். இதுல என்ன தவறு இருக்கிறது? எல்லாருக்கும் ஒரு போட்டி, நானும் கலந்துக்கிறேன்னு வர்றான். ஆனால் அங்கே இருந்த அத்தனை பேரும் கர்ணனை பார்த்து, உன் பிறப்பு என்ன, உன் அம்மா யார், உன் அப்பா யார், உன் குலம் என்ன, எதுவுமே தெரியாத நீ எப்படி இதில் கலந்து கொள்ளலாம் என்று ஏளனம் பேசினார்கள். அவனுடைய உயிர் நண்பன் துரியோதனன், என்னதான் துரியோதனன் கெட்டவன் என்று நாம் எல்லாம் பேசினாலும் நட்பிலே அவன் அவ்வளவு நல்லவனாக இருந்தான். எல்லோரும் கர்ணனை ஏளனம் செய்த உடனேயே துரியோதனனுக்கு மனசு தாங்கல. என் நண்பனையா இழிவாக பேசுகிறீர்கள் என்று சொல்லிதான் கர்ணனை அங்க தேசத்திற்கு மன்னனாக்குகிறான். இப்ப கர்ணனும் ஒரு நாட்டுக்கு ராஜா, ஆனா என்ன இருந்தாலும் அது துரியோதனன் கொடுத்தது தானே. எல்லாருமே வந்து என்ன பெரிய கர்ணன், துரியோதனன் கொடுத்ததுல தானே வாழ்றான் அப்படின்னு பேசி இருப்பாங்க. அந்த காலத்துல நிச்சயமாக பேசி இருப்பார்கள். கர்ணன் பார்க்கிறான், எல்லோரும் என் பிறப்பை ஏளனமாக பேசுகிறார்கள், அம்மா அப்பா தெரியாதவன் என்று பேசுகிறார்கள், பிறகு துரியோதனன் கொடுத்த நாட்டை வச்சுக்கிட்டு இருக்கான் என்று ஏளனம் பேசுகிறார்கள். அப்படி என்றால் எனக்கென்று ஒரு தனி குணம் வேண்டாமா என்று யோசித்துதான் எல்லோருக்கும் கொடுப்பது, தான் தான் மிக சிறந்த கொடைவள்ளல் என்கிற பெயரை வாங்குவது என்று அவன் கொடுக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, மகாபாரதத்தில் வில்லிபுத்தூரார் மிக மிக தெளிவாக சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு பாடல் அந்த பாடல், இறைஞ்சிய வேந்தர்க்கு எல்லாம் இருப்பு அளித்து எதிர்ந்த வேந்தர் நிறம் செறி குருதி வேலோன் நினைவினோடு இருந்த போதில் அறம் செறி தானம் வன்மை அளவிலாத அளித்து நாளும் புறம் சுவர் கோலம் செய்வான் பூபதிக்கு உரைக்கலுற்றான் என்பது பாடல். இதுல கடைசி நான்கு வரியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். கர்ணன் எப்படி கொலை செய்தானாம்? அறம் செறி தானம், அறத்தோடு செய்யப்படுகிற காரியத்துக்கு மட்டும்தான் கொடுத்தானா. நான் ஒரு நாலு பேரை போய் கொலை பண்ணணும், பணம் கொடு அப்படின்னா அது கெட்ட காரியம். தீய காரியங்களுக்கு, கெட்ட காரியத்திற்கு அவன் கொடுக்கவில்லை, அறத்தோடு செய்யப்படுகிற காரியங்களுக்கு அவன் கொடுத்தான். அறம் சரி தானம் வன்மை அளவிலாது கொடுத்து, அளவே இல்லாம கொடுத்தானா கர்ணன். நாளும் ஒவ்வொரு நாளும் அதை செய்கிறான். ஏனென்றால் எனக்கு இருக்கிற அவப்பெயரை நீக்க வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு நல்ல பெயர் எனக்கு வர வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். அதனால செய்கிறான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு நீங்க கேட்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன் இல்லையா. அடுத்த வரியில வில்லிபுத்திரர் சொல்கிறார், புறம் சுவர் கோலம் செய்வான். மனசால கொடுக்கல. புறம் சுவர் கோலம்னா வீட்டுல சில வீடுகளை பாத்தீங்கன்னா வெளிப்புறம் மட்டும் ரொம்ப அழகா இருக்கும், நல்லா இருக்கும். உள்ள போய் பார்த்தோம்னா அதே தூய்மை இருக்குமா அப்படின்னா இருக்காது. அதே மாதிரிதான் கர்ணன் புறம் சுவர் கோலம், வெளிப்புறத்துக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், உள்ள மனசால அவன் கொடுக்கல. மனசுல வருத்தம் இருந்தது, ஏண்டா எல்லாரும் என்ன ஒதுக்குறீங்க, ஏண்டா எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறீங்க, ஏண்டா எல்லாரும் என்ன புறக்கணிக்கிறீங்க, இத மாத்தி காட்டுறேன்னு வெள்ளி மனசோட புறம் சுவர் கோலம் செய்வான் கொடுத்தான் என்று வில்லிபுத்தூரர் எழுதுகிறார். எதா இருந்தாலும் நம்ம ஆதாரத்தோட தானே பேசணும். அப்படித்தான் ஆரம்பத்தில் அவன் கொடுக்க ஆரம்பித்தான். ஆனால் கொடுக்க ஆரம்பித்த பிறகு அவனுக்கே கொடுக்காமல் இருக்க முடியவில்லை. அந்த குணம் அவனுக்கிட்ட வந்துருச்சு. ஆரம்பத்தில் புறம் சுவர் கோலம் செய்வானாகத்தான் கர்ணன் இருந்தான். ஆனா கொஞ்ச நாள்லயே கொடுக்காம அவனால இருக்க முடியல. யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும் என்று கர்ணனே மாறிவிட்டான். அவன் குணமே மாறிவிட்டது. ஒரு செய்தி சொல்வார்கள், இது மகாபாரதத்தில் இல்லை, கிளை கதை உபகதைகளில் ஒன்று. கர்ணன் தங்க கிண்ணத்துல எண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தானாம். இப்படி தங்க கிண்ணம் இடது கையில வச்சு வலது கையில அந்த எண்ணெய் எடுத்து இப்படி தலைக்கு தேய்ச்சிட்டு இருந்தானாம். அந்த பக்கமா ஒருத்தர் வந்து, கர்ணா ஏதாவது கூட, நீதான் நிறைய பேருக்கு தானம் பண்றியே, எனக்கு ஏதாவது கூட அப்படின்னு கேட்ட உடனேயே கர்ணன் தன் கையில் இருந்த தங்க கிண்ணத்தை அப்படியே கொடுத்துட்டான். இந்த வச்சுக்கோ, எடுத்துட்டு போ. பக்கத்திலே இருந்தவர் கேட்டார், தானம் செய்கிற போது வலது கையாலதான் தானம் பண்ணணும், உங்க பணம் அப்படின்றதுக்காக அப்படி இடது கையால எல்லாம் கொடுக்க கூடாது, அது வாங்குபவர்களை அவமதிக்கிற செயல், அதோடு இடது கையால் தானம் செய்தால் அந்த புண்ணியம் வாங்கினவருக்கு போயிடும், கொடுக்கிறவங்களுக்கு கிடைக்காது. என்ன கர்ணா தங்க கிண்ணத்தை கொடுக்கற, அதை வலது கையில வச்சு இந்த அப்படின்னு கொடுக்க மாட்டியா, இடது கையிலே வச்சு கொடுத்துட்டியே. கர்ணன் சொன்ன பதில் மிக அழகானது நண்பர்கள். ரொம்ப அழகா கர்ணன் சொன்னான், கொடுத்திருக்கலாம் தான், இந்த இடது கையில இருக்கிற தங்க கிண்ணத்தை இப்படி வலது கையில மாத்தி இந்தா அப்படின்னு கொடுத்திருக்கலாம் தான், ஆனா இடது கையிலிருந்து வலது கைக்கு தங்க கிண்ணத்தை மாத்துறதுக்குள்ள தங்க கிண்ணத்தை போய் கொடுக்கணுமான என் மனசு மாறிட்டா என்ன பண்றது. எவ்வளோ ஒரு அழகான பதில் கர்ணன் சொல்லியிருக்கான் பாருங்க. கொடுத்துருக்கலாம் தான், வலது கையால கொடுத்தால்தான் தானம் செய்த புண்ணியம் கிடைக்கும்னு எனக்கும் தெரியும், ஆனா கிண்ணத்தை இப்படி கை மாத்துறதுக்குள்ள மனசு மாறிடுச்சுன்னா என்ன பண்றது, அதனாலதான் அப்படியே கொடுத்துட்டேன் என்று கர்ணன் சொன்னதாக ஒரு கதை உண்டு. கர்ணன் நிறைய அவமானப்பட்டிருக்கிறார். கர்ணன் என்கிற கதாபாத்திரம் சந்தித்த அவமானங்கள் மிக பெரியது நண்பர்களே. வாழ்க்கையில நமக்கு வர கஷ்டம் ஒண்ணுமே இல்லை. கர்ணனை படிக்கிற போது அம்மா கைவிட்டாள், அப்பா கைவிட்டார், குரு கைவிட்டார், கடவுள் கூட நீ செய்த புண்ணியத்தை எல்லாம் கொடு என்று வாங்கிக் கொண்டார். அத்தனை பேரும் கைவிட்ட கதாபாத்திரம் கர்ணன். ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் என்னை எல்லோரும் புகழ வேண்டும் என்று அவன் நினைத்தான். அதற்காகத்தான் அவன் கொடுக்க ஆரம்பித்தான். அதுவே அவனுடைய குணமாக மாறி கொடை என்றாலே கர்ணன் தான் என்று இன்றளவிற்கும் அவனுடைய புகழ் நிலைத்து நிற்கிறது. நான் கல்லூரியில பேராசிரியா வேலை பார்த்தேன். ஒரு மாணவி வந்து அழுவா, நான் ரொம்ப கருப்பா இருக்கேன்னு கிளாஸ்ல யாருமே பேச மாட்டேன்றாங்க. சீ கருப்புன்னு சொல்றாங்க, கருப்புன்னு கூட சீ கருப்பு இப்படிதான் சொல்றாங்க. என்ன, நான் அந்த மாணவி கிட்ட சொன்னேன், ஒரே ஒரு தடவை நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கி காட்டு, கிளாஸ்ல எல்லாரும் ஒன்னதான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொல்லுவாங்க, ஒன்ட்டதான் ஏதாவது சந்தேகம்னா வந்து கேட்பாங்க. அந்த பொண்ணு அதே மாதிரி படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினா அவ தான் கிளாஸ் லீடர். சீ கருப்பு சீ கருப்புன்னு சொன்ன எல்லாரும் அவ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின உடனே லீடர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. மிஸ் கிட்ட போய் லீடர் உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க அப்படிதான் சொல்லணுமே தவிர சீ கருப்பு என்னை வந்து பார்க்க சொன்னாங்க நான் சொல்ல முடியும் இல்லை. சீ கருப்பு சீ கருப்பு கருப்பின்னு சொன்ன அத்தனை பேரும் லீடர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அவள் அந்த அளவிற்கு கடுமையாக படித்தாள். மனசுல ஒரு சின்ன அறிவுரை தான் நான் கொடுத்தேன், உள்வாங்கிட்டு படிச்சுட்டான். அதே மாதிரிதான் கர்ணன் என்னை எல்லாரும் அவமானப்படுத்துறாங்க, துரியோதனன் தயவுல நான் வாழ்றேன்னு நினைக்கிறாங்க, ஆனா எனக்குன்னு தனியா ஒரு புகழ் வேணுமே என்றுதான் அவன் கொடுக்க ஆரம்பித்தான். புறம் சுவர் கோலம் செய்வான், ஆனால் கொடுக்க 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 அவனுக்குள்ளே ஒரு கொடை குணம் வந்துவிட்டது. கொடுக்காமல் அவனால் இருக்கவே முடியவில்லை. இன்றைக்கு கர்ணனை பற்றி பேசுகிற யாரும் எத்தனையோ மேடைகளில் கர்ணனை பற்றி நான் தனி சொற்பொழிவு கூட செய்திருக்கிறேன். எத்தனையோ மேடைகளில் எல்லாரும் கர்ணனை பேசுகிற போது கொடை வள்ளல் கொடை வள்ளல் என்றுதான் பேசுகிறோமே தவிர யாருமே அன்றைக்கு அவனை அவமானப்படுத்திய போது எல்லோரும் சொன்னார்களே அந்த வார்த்தைகளை யாருமே பேசுறதில்லை என்றால் கர்ணன் அந்த அளவிற்கு வாழ்க்கையில் ஜெயித்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் நீங்கள் அவமானப்படுகிற போது புறக்கணிக்கப்படுகிற போது எல்லோருமாக சேர்ந்து கொண்டு உங்களை கேலி ஏளனம் கிண்டல் செய்கிற போது கர்ணனை மனதிலே நினைத்துக் கொள்ளுங்கள். என்கிட்ட ஒரு திறமை இருக்கும், எனக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும், அதுல நான் ஜெயிப்பேன், அதுல நான் பேர் வாங்குவேன், அதுக்கு நான் உதாரணமா இருப்பேன். அப்போது என்னை கேலி செய்த அத்தனை பேரும் என்னை வியந்து பார்ப்பார்கள் என்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக வர வேண்டும். இதை கேட்ட பிறகு கர்ணன் நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறான் என்பதை ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கொடை வள்ளல் கர்ணன் என்றுதான் இன்றைக்கு வரைக்கும், தானம் கொடை என்றாலே அதற்கு உதாரணம் கர்ணன் தான் என்றால் அன்றைக்கு அவன் தான் சந்தித்த அவமானத்திலிருந்து மீள்வதற்கு என்ன வழி என்று யோசித்தான், அதிலே அவன் ஜெயித்தான். ஆகையால் நண்பர்களே, கர்ணன் என்கிற இதிகாச கதாபாத்திரம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த மகத்தான பாடத்தை நம் மனதிற்குள்ளே எடுத்துக்கொண்டு கர்ணனை போல நாமும் நம்முடைய தனித்தன்மை எதுவோ அதிலே ஜெயித்து காட்டுகிற போது நம்மை அவமானப்படுத்திய அத்தனை பேரும் நம்மிடம் வந்து சேர்வார்கள் என்பதை சொல்லி மீண்டும் உங்கள் அனைவரையும் இன்னொரு செய்தியுடன் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.
நாடறியும் ஒரு மலை நாடறியும் ஒரு மலை நாடறியும் ஒரு மலை நாடறியும்
காது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்துருகி நில்லாப்பிழையும் நினையாப்பிழையும் நின் நெஞ்செழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் தொழாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே, எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கச்சி ஏகம்பனே.
ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வேற்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம்.